Welcome once again to Words of Life program.
Jeeva Vaarthigal nigazhchikku meendumai ungalai varavetkrom.
We are continuing our study on how we can come into a close connection with God.
தேவனோடு கூட நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளாக எப்படி நாம் வர முடியும் என்கிறதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம்.
The reason why we spend a lot of time considering what sin was.
பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பல நிகழ்ச்சிகளிலே பேசணும்.
Because there is not much preaching of sin in Christendom today.
இன்றைக்கு இருக்க கிறிஸ்தவத்திலே பாவத்தை குறித்து அதிகமாக பிரசங்கிப்பதில்லை. ஆகவே தான் அவ்வளவு நேரம் செலவு செய்தோம்.
And many people's idea of sin is exactly like the worldly person's idea of sin.
அநேகருடைய பாவத்தை குறித்ததான கருத்து உலகத்தால் வைத்திருக்கிற கருத்துக்கு ஒப்பாகத்தான் இருக்கிறது.
I'll give you an example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல.
A lot of people don't think pride is a sin.
பெருமை பாவம் என்று அநேகர் எண்ணுவது கிடையாது.
Even among Christians.
கிறிஸ்தவ மத்தியிலேயும் கூட.
Because the world doesn't consider it a sin.
என்ன உலகம் அதை பாவம் என்று எண்ணுவதில்லை.
Many people don't think that seeking man's honor is a sin.
மனிதனுடைய கனத்தை தேடுவது பாவம் என்று அநேகர் உணர்வதில்லை.
It's a terrible sin.
அது மிகவும் கொடிய ஒரு பாவம்.
One thing that Jesus spoke against much in Matthew chapter 6.
மத்தேயு 6 அதிகாரத்திலே இயேசு அதிக தாக்கி பேசின ஒரு பாவம்.
A lot of people don't think selfishness is a sin.
தன்னலம் சுயநலம் ஒரு பாவம் என்று அநேகர் எண்ணுவதில்லை.
Or to seek your own.
உனக்கானதையே தேடுவது ஒரு பாவம் என்று எண்ணுவதில்லை.
Many people have because they have a wrong idea of sin, many people have a wrong idea of spirituality.
பாவத்தை குறித்து அநேகருக்கு தவறான கருத்து இருப்பதனாலே தான் ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் தவறான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள்.
Jesus came to save us from sin.
பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாதான் இயேசு வந்தார்.
I want to speak a little bit about that today.
இன்றைக்கு அதை குறித்து உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன்.
The first promise in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம்
in Matthew 1:21.
மத்தேயு 1:21
is that Jesus will save his people from their sin.
இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார்.
That's why his name is called Jesus, Savior.
ஆகவே தான் அவருக்கு பெயர் இயேசு அல்லது மீட்பர் என்று அர்த்தம்.
What has Jesus come to save us from?
எதிலிருந்து நம்மை மீட்கும்படியாக இயேசு வந்தார்?
Now if you listen to a lot of preaching today,
இன்றைக்கு இருக்கிற நிறைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீர்களானால்,
you'll think that Jesus has come to save you from poverty.
தரித்திரத்திலிருந்து மீட்கும்படியாக தான் இயேசு வந்தார் என்று நீங்கள் என்ன
சொல்றீர்கள்? Save you from sickness.
அல்லது வியாதியிலிருந்து விடுதலை செய்ய வந்தார் என்று நீங்கள் அறிவீர்கள்.
Save you from earthly problems.
அல்லது பூமிக்குரிய பிரச்சனையிலிருந்து தான் ரட்சிக்க வந்தார் என்று நீங்கள் உணர்வீர்கள்.
Or from physical suffering.
அல்லது சரீர பிரகாரமான கஷ்டத்திலிருந்து.
But that's not what the Bible says.
அது வேதம் அப்படி சொல்லுவதில்லை.
The Bible doesn't even say that salvation is salvation from hell.
ரட்சிப்பு என்பது நரகத்திலிருந்து விடுதலையாவது என்று கூட வேதம் சொல்லுவதில்லை.
Today a lot of preaching is do you want to be saved from hell?
இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள் நீ நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமா என்று தான் கேட்கிறார்.
Believe in Jesus Christ.
இயேசுவிலே விசுவாசி என்று சொல்கிறார்.
But the Bible says do you want to be saved from sin?
ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? பாவத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமா?
And the first promise in the New Testament is about being saved from sin.
பாவத்திலிருந்து மீட்கப்படுவது என்பதுதான் வேதத்திலே காணப்படுகிற புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற முதல் வாக்குத்தத்தம்.
You know, most of our ideas of Christianity have come from our surroundings.
நம்முடைய சூழ்நிலையிலிருந்து தான் அநேக கிறிஸ்தவத்தை குறித்த கருத்துக்களை நாம் பெற்றிருக்கிறோம்.
Lot of that understanding is wrong.
அதிலே உள்ள அதிகபட்சமான கருத்துக்கள் தவறானதா இருக்கிறது.
It's like some river. If you want to get the pure water of the river, don't go to that river 100 miles after it has been flowing.
நீங்கள் சுத்தமான தண்ணீரை ஆற்றிலிருந்து பருக வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆறு ஆரம்பித்த இடத்திலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் நீங்கள் அதை பருக கூடாது.
No, you must go to its source in the mountains. There you'll get the pure water.
அந்த ஆறு எங்கே உற்பத்தியாகிறதோ அங்கே போனால் உங்களுக்கு நல்ல சுத்தமான தண்ணீர் கிடைக்கும்.
But once it has been flowing for many hundreds of miles.
ஆனால் நூற்றுக்கணக்கான மைல்கள் அந்த ஆறு பாய்ந்து வந்த பிறகு
it is filled with a lot of garbage.
அது எவ்வளவோ அழுக்குகளினாலே நிறைந்து காணப்படுகிறது.
Christianity has been flowing for 2000 years.
கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது.
And it has accumulated a lot of garbage.
எவ்வளவோ குப்பை கூளங்களை சேர்த்து விட்டது.
How to get the pure water of Christianity?
கிறிஸ்தவம் என்கிறதான சுத்தமான நீரை பருகுவதற்கு எங்கே
செல்வோம்?
ஆரம்பத்துக்கு செல்ல வேண்டும்.
Thank God we can go to its source in the New Testament.
ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நாம் புதிய ஏற்பாடு என்கிறதான அந்த ஆரம்பத்துக்கு செல்ல முடியும்.
If you want to get the pure water of Christianity,
கிறிஸ்தவம் என்கிறதான சுத்தமான நீர் உங்களுக்கு வேண்டுமானால்,
don't just listen to what is said in your church.
சபையிலே சொல்லுகிற காரியங்களை மட்டும் நீங்கள் கேட்டுவிட வேண்டாம்.
Or to the traditions or rituals of your church.
அல்லது உங்கள் சபையில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையோ பாரம்பரியத்தையோ நீங்கள் பின்பற்ற வேண்டாம்.
Go to the source in the Bible.
ஆரம்பமாகியே வேதத்திற்கு நீங்கள் செல்லுங்கள்.
And you'll find many things here in scripture are very different from what you hear in your church perhaps.
உங்கள் சபையிலே அல்லது பற்ற இடங்களிலே கேள்விப்படுவதை காட்டிலும் வேதத்தில் இருக்கிறது வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள்.
If you want the truth, you must come to God's word.
உங்களுக்கு சத்தியம் தேவைப்பட்டால் தேவனுடைய வார்த்தைக்கு வாருங்கள்.
In God's word you'll find that Jesus came to save us from our sin.
இயேசு கிறிஸ்து நம்மை பாவமிலிருந்து ரட்சிக்க முடியாய் வந்தார் என்பதை நீங்கள் வேதத்தில் கண்டு கொள்வீர்கள்.
You can be saved from poverty and become a millionaire and go to hell still.
ஏனென்றால் தரித்திரத்திலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு லட்சாதிபதியாகி நீங்கள் இன்னும் நரகத்துக்கு போய்விட முடியும்.
You can get a better house and a better car and go to hell.
நீங்கள் நல்ல வீட்டை பெற்றுக்கொண்டு நல்ல காரை வைத்துக்கொண்டு நரகத்துக்கு போய்விட முடியும்.
Heal from all your sicknesses and go to hell.
Ella vyadhigalilirundum gunamagiyum kuda naragathu poi vidu
sathiyam irukku. From sin you can't go to hell.
Anal paavathilirundum nee vidulai petru vittal naragathukku nee poga mudiyadhu.
Because hell is the end result of a sinful life.
Endal paavathudaiya vaalkin vilaivudan naragam.
So Jesus did not come to make us religious.
Anga Yesu nammai madam saarndha makkalai maatra mudiyum.
He came to make us spiritual.
Nammai aavikkurulai maatra mudiyum.
What is the difference between being religious and being spiritual?
Madam saarndha vaalkikkum aavikkuriya vaalkikkum enna vyathyasam?
Let me tell you in simple words.
Naan eliya vidathil ungalukku solla varum.
A religious person is a person who has not overcome sin in his life.
Madam saarndha manidhan thannudaiya vaalkile paavathai meerkollamal irukkiran.
But he keeps on doing all the rituals of his religion.
Anal thannudaiya madathile ulladana ella vidhamana sadangalaiyum seivadhukku thavaruvadillai.
Maybe this religion or that religion.
இந்த மதமா இருந்தாலும் அந்த மதமா இருந்தாலும்
பரவாயில்லை. Christian religion.
கிறிஸ்தவ மதமாய்
இருக்கிறது.
வேதத்தை வாசிக்கிறீர்கள். ஜெபத்தை சொல்லுகிறீர்கள்.
Go to his particular denomination.
ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகிறீர்கள்.
And go through the rituals of his denomination.
அந்த சபை பிரிவினுடைய சடங்காச்சாரங்களை செய்கிறீர்கள்.
In some churches they worship rituals.
சில சபைகளிலே சடங்காரத்தை
சடங்காச்சாரத்தை and started worshiping music.
சில சபைகள் சடங்காச்சாரத்தை விட்டு விட்டார்கள். அவர்கள் இசையை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள்.
Many people think they are worshiping and praising God in their Sunday morning service because they have a lot of jumpy songs and choruses.
நல்ல உணர்ச்சிகளை கிளர்ச்சியூட்டி எழுக்கக்கூடிய பாடல்களை பாடுவதனாலும் இசை கருவிகளினாலும் தேவனை ஆராதிக்கிறோம் என்று நினைக்கிறார்கள்.
That is no different from the rituals in the other dead church.
மற்ற செத்த சபைகளில் இருக்கக்கூடிய சடங்காச்சாரத்தை காட்டிலும் இதற்கு வித்தியாசம் இல்லை.
What is that brings death?
மரணத்தை கொண்டு வருவது எது?
Sin.
பாவம்.
So if you are not freed from sin,
பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லை.
Whether you have rituals of praise and worship, it is the same thing.
சடங்காச்சாரம் இருந்தால் என்ன, துதி ஆராதனை இருந்தால் என்ன, இரண்டு ஒன்றுதான்.
If you are not saved from sin,
பாவத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால்,
if you are not saved from idolatry,
விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை பெறாவிட்டால்,
you are religious.
நீ மதம் சார்ந்த மனிதனாய் தான் இருக்கிறாய்.
You know the Old Testament people were very religious but they worshiped idols.
பழைய ஏற்பாட்டு மக்கள் அதிக மதம் சார்ந்தவர்களாக இருந்தார்கள், விக்கிரகத்தை வணங்கினார்கள்.
Elijah came once and stood before Israel and said, whom do you want to worship?
எலியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வந்து யாரை நீங்கள் ஆராதிக்க போகிறீர்கள் என்று கேட்கிறார்.
God or Baal?
தேவனா பாதாளா?
Don't be double minded.
இரண்டு மனதோடு இருக்க வேண்டாம்.
Whom do you want to serve?
யாரை ஆராதிக்க போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று
சொன்னார்.
இதே போல
the New Testament apostles,
புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள்
Jesus Christ,
இயேசு கிறிஸ்துவும் கூட
said, you must choose whom you want to live for.
வாழ போகிறீர்கள், யாரை சேவிக்க போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
Whom you want to love,
யாரை நேசிக்க போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
What are the two choices today?
இன்றைக்கு இருக்கக்கூடிய இரண்டு வழிகள் என்ன?
Those days it was Jehovah or Baal.
அந்த நாட்களிலே யெகோவா அல்லது பாகால்.
Now what is it?
இப்போது என்ன?
It's Christ.
கிறிஸ்து
or the world.
அல்லது உலகம்.
In Christ the greatest power is God's grace.
கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவனுடைய வல்லமையானது தேவனுடைய கிருபை.
Given to us through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது.
In the world the greatest power is mammon, material wealth, money.
உலகத்திலே உலக பொருள் அல்லது பணம் என்று சொல்லக்கூடிய காரியம்.
So it's a choice.
ஆகவே இங்கே இரண்டு வழிகள் இருக்கிறது.
Are you going to be drawn by money or drawn by the Holy Spirit?
பணத்தை நோக்கி இழுக்கப்பட போகிறீர்களா அல்லது பரிசுத்த ஆவியானவர் நோக்கி இழுக்கப்பட போகிறீர்களா?
You can't serve both.
இரண்டுக்கும் நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது.
The Bible says if you love money you can't love God.
பணத்தை நேசிக்கிறவன் தேவனை நேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது.
Now everybody knows you can't love Satan and God at the same time.
தேவனையும் சாத்தானையும் ஒரே நேரத்தில் நேசிக்க முடியாது என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
Everybody in the world knows that.
உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதை அறிந்திருக்கிறார்கள்.
And no true Christian will ever say I love Satan.
எந்த ஒரு மெய்யான கிறிஸ்தவனும் நான் சாத்தானை நேசிக்கிறேன் என்று சொல்ல மாட்டான்.
So if you ask him do you love Christ or do you love Satan, they'll all say I love Christ, I don't love Satan.
கிறிஸ்துவை நேசிக்கிறாயா சாத்தானை நேசிக்கிறாயா என்றால் உடனடியாக சொல்வார்கள் நான் கிறிஸ்துவை தான் நேசிக்கிறேன்.
There is a more difficult question to answer.
ஆனால் இங்கே பதில் சொல்வதற்கு கடினமான ஒரு கேள்வி இருக்கிறது.
Do you love God?
நீ தேவனை நேசிக்கிறாயா?
You say yes.
ஆமென் என்று சொல்கிறாய்.
Do you love money?
பணத்தை நேசிக்கிறாயா?
Give an honest answer.
நீ நேர்மையான ஒரு பதிலை சொல்.
Probably your answer is yes.
பதில் ஆமாம் என்று இருக்கலாம்.
How can you love God and money?
எப்படி தேவனையும் பணத்தையும் நேசிக்க முடியும்?
You read Luke chapter 16.
லூக்கா 16 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள். 13 வசனம்.
Jesus said there are two masters in the world.
இந்த உலகத்தில் இரண்டு எஜமான்கள் இருக்கிறார்கள்
என்று சொல்கிறார். The Old Testament it was Jehovah or Baal.
பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது யெகோவா ஒன்றும் பாகால் ஒன்றும்.
Now it is God or money.
இன்றைக்கு ஒன்று தேவன் இன்னொரு பணம்.
And people are serving for one or the other.
ஒன்று பணத்துக்கு ஊழியம் செய்வார்கள் அல்லது தேவனுக்கு ஊழியம்
செய்வார்கள். You can't mix both.
இரண்டையும் ஒன்றாக கலக்க முடியாது.
Like oil and water.
தண்ணீரையும் எண்ணெயையும் போல ஒன்றாக கலக்க முடியாது.
Oil is good for your scooter.
இந்த பெட்ரோல் ஆனது ஸ்கூட்டருக்கு நல்லது.
Water is good for drinking.
தண்ணீரானது குடிப்பதற்கு நல்லது.
But if you mix the two,
இரண்டையும் கலந்து விட்டால்
you can't drink it.
நீங்க குடிக்கவும் முடியாது.
There is no use for your scooter also.
ஸ்கூட்டருக்கு போட்டு ஓட்டவும் முடியாது.
They must be kept separate.
இவர்கள் இரண்டுமே தனித்தனியாக தான் வைக்கப்பட
வேண்டும். Nobody mixes oil and water together.
யாருமே தண்ணீரையும் பெட்ரோலையும் ஒன்றாக கலப்பதில்லை.
It has to be separate.
அவைகள் வெவ்வேறாக தான் இருக்க வேண்டும்.
One is for one purpose, the other is for other purpose.
ஒன்று ஒரு நோக்கத்திற்காக இன்னொரு இன்னொரு நோக்கத்திற்காக.
God and money are like that.
தேவனும் பணமும் அப்படித்தான்.
And yet multitudes of Christians are trying to mix them.
ஆனால் திரளான கிறிஸ்தவர்கள் இது இரண்டையும் ஒன்றாக கலந்து
விடுகிறார்கள்.
பிரசங்கியார்கள் கூட.
Lots of preachers today love money and also think they love God.
அநேக பிரசங்கியார்கள் பணத்தை நேசிக்கிறார்கள், தேவனையும் நேசிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
The Bible says, when anyone loves the world, 1 John chapter 2, the love of the Father is not in him. 1 John 2 verse 15 to 17.
ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 15-லிருந்து 17 வரை நாம் என்ன வாசிக்கிறோம்? ஒருவனுக்கு உலக சிநேகம் இருந்தால் அவன் தேவனை நேசிக்க முடியாது என்று பார்க்கிறோம்.
So repentance means not only a turning from what we know to be sin, but also from the world.
பாவம் என்று நாம் அறிந்திருக்கிற காரியங்களிலிருந்து மட்டும் மனம் திரும்புதல் அல்ல, உலகத்திலிருந்தும் நாம் மனம் திரும்ப வேண்டும்.
Jesus came, we read here, to save us from sin.
இயேசு நம்மை பாவங்களிலிருந்து ரட்சிக்க வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
We also read in Galatians chapter 1,
கலாத்தியர் 1 அதிகாரத்தில் இப்படி ஒரு வசனத்தை
வாசிக்கிறோம்,
4 வசனம்,
that he came to save us from this world.
இந்த உலகத்திலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் வந்தார்.
That doesn't mean this physical world in which we live.
நாம் இந்த சரீர பிரகாரமாக உலகத்தை நாம் அது குறிப்பதில்லை.
From this world system.
இந்த உலக அமைப்பு.
You know, this world is controlled by the ruler of this world.
இந்த உலகமானது இந்த உலகத்தின் அதிபதியினாலே கட்டுப்படுத்தப்படுகிறது.
Prince of this world.
இந்த உலகத்தின் அதிபதி.
And do you know who the prince of this world is?
இந்த உலகத்தின் அதிபதி யார் தெரியுமா?
It's not Jesus Christ.
இயேசு கிறிஸ்து அல்ல.
Jesus said in John 14 verse 30.
யோவான் என்ன சுவிசேஷம் 14 அதிகாரம் 13 வசனத்திலே.
Verse 30.
30 வசனத்திலே இயேசு சொல்கிறார்,
the ruler of this world comes and he's got nothing in me.
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார்.
Jesus himself told us the ruler of the world is somebody else.
ஆகவே இந்த உலகத்தின் அதிபதி வேறு ஒருவர் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார்.
That is the devil.
அவன்தான் பிசாசு.
And if Jesus called the devil the ruler of this world, we can be pretty sure that's right.
இயேசுவே பிசாசு உலகத்தின் அதிபதி என்று அழைத்திருந்தால் அது உண்மையாக தான் இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம்.
And that is also what the apostle John says much later.
அதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய யோவான் பின்னாக சொல்லுகிறார்.
1 John 5.
1 யோவான் 5 அதிகாரம்
19.
19 வசனம்.
Now that John is writing 60 years after Jesus said that.
இயேசு சொன்னதற்கு பிற்பாடு 60 ஆண்டுகள் கழித்து யோவான் இதை
எழுதுகிறார். 60 years later.
60 ஆண்டுகள் கழித்து.
What does he say? அவன்
என்ன சொல்றான்?
1 John 5:19.
1 யோவான் 5:19.
The whole world lies in the power of the evil one.
உலகம் முழுவதும் பொல்லாதவருக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
You believe that?
நீங்கள் அதை நம்புகிறீர்களா?
You believe that the entertainment world, the cinema world, the TV world is all under the control of Satan?
இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமா உலகம் அல்லது கேளிக்கை உலகம் அல்லது டிவி உலகமானது முழுமையாக சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறது என்று நம்புகிறீர்களா?
He is using it to corrupt the minds of people.
மக்களுடைய மனதை கரைபடுத்த முடியா இவைகளை பயன்படுத்துகிறார்.
Corrupting the minds of Christians.
கிறிஸ்தவருடைய மனதையும் கரைபடுத்துகிறார்.
The sports world.
விளையாட்டு உலகம்.
Is also under the control of the devil.
அதுவும் பிசாசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
He keeps Christians so busy with that they have no time for God.
தேவனுக்கென்று நேரம் கொடுக்கப்பட முடியாதபடிக்கு விளையாட்டிலே கிறிஸ்தவர்களை அவன் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறான்.
Education world.
படிப்பு உலகம்.
Is under the control of the devil.
இதுவும் பிசாசுடைய கட்டுக்குள்ளாக இருக்கிறது.
So much of education is now influenced by the devil.
படிப்பில் எவ்வளவோ காரியங்கள் பிசாசானவனாலே அது தாக்குதலுக்குள்ளாய் செல்வாக்கு பிசாசு தன் செல்வாக்கு செலுத்துகிறது.
The more educated they become, they think that man descended from the monkey.
எந்த அளவுக்கு அதிகமாக படிக்கிறானோ அந்த அளவுக்கு அதிகமாக குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று நம்புகிறார்.
See how foolish they become after getting education.
படிப்பு படித்த பிறகு எவ்வளவு புத்தியினராய் மாறுகிறார்கள் பார்த்தீர்களா?
The entire world in every department, the fashion world, is under the control of the devil. He's the one who determines what type of dresses women should wear.
ஸ்திரீகள் எந்த விதமான ஆடையை அணிய வேண்டும் என்பதையும் பிசாசு தான் தீர்மானிக்கிறான்.
The medical world.
மருத்துவ உலகம்.
It's under the control of the devil.
அதுவும் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறது.
Look at the millions of doctors in the world.
உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மருத்துவர்களை பாருங்கள்.
How many of them are really interested in healing people who are sick? and how many of them are interested in making money.
அதில் எத்தனை மருத்துவர்கள் வியாதியஸ்தர்களை குணமாக்குவதிலே விருப்பம் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் பணம் சம்பாதிப்பதிலே குறியாக இருக்கிறார்கள்.
There may be less than 2% doctors who are interested in really healing the sick.
உண்மையிலேயே நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு விருப்பமுள்ள டாக்டர்கள் 2% தான் இருப்பார்கள்.
Why do most people in our country want to become doctors?
ஏன் அநேக ஜனங்கள் மாணவர்கள் மருத்துவ தொழிலை மருத்துவ படிப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள்?
It's because they have a concern for sick people.
வியாதியஸ்தர்கள் மேல் கரிசனை இருக்கிறபடினால.
Why do they spend lakhs of rupees to go and join medical colleges?
மருத்துவ கல்லூரிகளில் சேருவதற்கு ஏன் லட்சக்கணக்கான பணத்தை செலுத்தி போய் படிக்கிறார்கள்?
Is it because they are concerned for the sick people in India?
நோயாளிகளுக்கு இந்தியாவிலே உள்ள நோயாளிகளுக்கு கரிசனை
இருக்கிறபடினால
இல்லை.
It's because they want to make money.
அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும்.
So even the medical world is under the control of the devil.
அவை மருத்துவ உலகமும் கூட பிசாசுடைய ஆதிக்கத்தின் கீழ்
இருக்கிறது. That's why doctors team up with places where they do scans and x-rays so that they can refer all their patients to these places and get a commission and make the patients spend a lot of money.
ஆகவே தான் அநேக மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுக்கு வருகிற நோயாளிகளை உடனே நீங்கள் ஸ்கேன் எடுங்கள், பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிட்டு அவர்கள் மூலமாக கமிஷனை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள்.
It's all under the control of the devil.
இவையெல்லாம் பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறது.
Motivating force is money.
அதை உந்தி தள்ளுகிறதான ஒரு விசையானது பணம்.
So don't be deceived.
ஆகவே வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
Devil is the controller of this world.
பிசாசு தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிறான்.
But Jesus said all authority in heaven and earth is given to me.
ஆனால் வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார்.
Even if this world is under the control of the devil.
இந்த உலகமானது பிசாசுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருந்தாலும் கூட.
Because I am under the authority of Christ I can avoid that from having any power over me.
நான் கிறிஸ்துவுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே இந்த உலகம் தன்னுடைய சக்தியை என்னிலே செலுத்துவதிலிருந்து நான் என்னை தப்பித்துக் கொள்ள
வேண்டும். But I have to be alert every moment.
ஆனால் ஒவ்வொரு கணத்திலேயும் நான் விழிப்பு
It's like swimming.
நீச்சல் அடிப்பதை போல.
If you go to sleep in the river, you'll drown.
நீங்கள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கும்போது தூங்கிவிட்டால் நீங்கள் முழுகி விடுவீர்கள்.
Because it will pull you down.
என்றால் அது உங்களை கீழ்நோக்கி
gravity will pull you down.
புவியீர்ப்பு விசை கீழ்நோக்கி இழுத்துவிடும்.
So you have to, if you're alert every moment, you need not drown.
ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் நீங்கள் முழுக தேவையில்லை.
You can swim.
நீங்கள் நீந்து கொண்டே இருக்கலாம்.
It's just something like that.
இதே போலத்தான்.
If you live under the authority of Christ,
கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழே
much the devil tries to pull you down to the world he will not succeed.
எந்த அளவு உலகத்துக்குள்ளாக உங்களை இழுக்க அவன் முயற்சித்தாலும் அவன் அதிலே தேர்ச்சி பெற மாட்டான்.
Jesus can keep you from falling it says in Jude verse 24.
யூதா 24 வசனத்திலே வழுவாதபடி உங்களை காக்கிறவர் என்று பார்க்கிறோம்.
He can keep you from falling into sin.
நீங்கள் பாவத்திலே விழாதபடி காக்கிறவர்.
Keep you from drowning in this world.
இந்த உலகத்தை மூழ்கி விடாதபடி அவர் காக்கிறவர்.
So Jesus is a savior.
ஆக இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பர்.
Now be careful of a gospel
சுவிசேஷத்தை குறித்து நீங்கள்
ஜாக்கிரதையா இருங்கள்.
பொய்யான சுவிசேஷமானது இந்த உலகத்தை நேசி என்று கற்றுக்
கொடுக்கிறது.
பொய்யான சுவிசேஷமானது முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் பணத்திலேயும் உலகத்திலேயும்
விருப்பமாயிருந்து then your soul
ungal aathmave kaattum ungal panathile adhiga kuriya irukkira prasangargalai kurithu jaakrathaiya irungal.
Do you know once what Jesus told a rich man who came to him?
Yesu nadathile vanda aishwaryavanagiya or valibanathile yesu enna
sonnaar theriyuma? He was not only a rich man, he was a ruler.
Avan aishwaryavan mattumalla avan or adhigari.
He was young.
Avan valibanai irundhan,
which is an attractive factor.
Adhu kavarchiyana or kaaryam.
He was rich.
Avan aishwaryavan,
another attractive factor.
Innoru kavarchiyana kaaryam.
He was a ruler, a third attractive factor.
Moondravathu kavarchiyana kaaryam, avan or adhigari.
And he was a very morally upright man, which is another attractive
avan ulukku neri nirandhavai irundhan.
And another thing, he was eager to have eternal life.
Adhu mattumillamal avan nithya jeevanai petrukolluvadhukku thaagamullavan.
He had all these good qualities.
Indha ella nalla gunadhisayangalai petrundhan.
He was young.
Valibanai irundhan.
He is morally upright.
He
is seeking eternal life. Now if he came to one of our churches today, what would happen to him?
இன்றைக்கு அவன் நம்முடைய சபையிலே ஒன்றிலே வந்தால் அவனுக்கு என்ன நடக்கும்?
The preacher would have welcomed him.
பிரசங்கி அவனை வரவேற்றிருந்திருப்பார்.
But Jesus said no.
ஆனால் இயேசு இல்லை என்று சொல்லிவிட்டார்.
He discerned him and said there's something you love more than me.
அவனை பகுத்து அறிந்து நீ என்னை காட்டிலும் அதிகமாய் ஒன்றை நேசிக்கிறாய்
என்று சொன்னார். You love your money more than me.
நீ என்னை காட்டிலும் அதிகமாய் பணத்தை நேசிக்கிறாய்.
And do you know what Jesus told the rich young ruler?
அந்த ஐசுரியவானாகிய அந்த அதிகாரிக்கு தேவன் என்ன சொன்னார்?
Give your money to the poor.
உடைய பணத்தை ஏழைக்கு கொடு என்று சொன்னார்.
You come and follow me.
நீ என்னை வந்து பின்பற்று.
In other words,
இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால்
You come to me without your money.
உன்னுடைய பணம் இல்லாமல் நீ இடத்துல வா என்று இயேசு சொல்கிறார்.
Have you ever heard a preacher say that to any rich person?
எந்த ஒரு பிரசங்கியாராகிலும் ஒரு பணக்காரனிடத்தில் இப்படி சொல்வதை
கேட்டிருக்கிறீர்களா? Without your money. உன்னுடைய
பணம் இல்லாமல் நீ மட்டும் வா.
Join our church without your money. உன்னுடைய
பணம் இல்லாமல் நீ மட்டும் சபையில் வந்து சேர்ந்து கொள்.
I have said it.
நான் அதை சொல்லியிருக்கேன்.
I have said it to many people.
அநேகருக்கு நான் சொல்லியிருக்கேன்.
I'm not interested in your money, I've told.
உங்களுடைய பணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கேன்.
Our church is not interested in your money.
எங்களுடைய சபையிலே உங்களுடைய பணத்துக்கு விருப்பம்
இல்லை. We're interested in your soul.
உங்களுடைய ஆத்மாவில் தான்
நாங்கள் விருப்பம் இல்லை. Disciple of Jesus.
நீங்கள் இயேசுவுடைய சிஷ்யனாய் மாற வேண்டும்.
You hear a preacher preaching that.
இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்கிற பிரசங்கியாரை நீங்கள் கேட்டால்,
you know that's pretty close to the preaching of Jesus.
அது இயேசுவுடைய பிரசங்கத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்று அர்த்தம்
இல்லை. You come to me without your money.
உங்களுடைய பணம் இல்லாமல் நீ மட்டும் இடத்தில் வா.
That's the type of preacher you should listen to.
அப்படிப்பட்ட பிரசங்கியாரை நீங்கள் கேட்க வேண்டும்.
He'll be interested in your soul.
என்றால் அப்படிப்பட்ட பிரசங்கியார் உங்களுடைய ஆத்மாவில் விருப்பமுள்ள
ஒருவர். God and money are two different masters.
என்றால் தேவனும் பணமும் இரண்டு எஜமான்கள்.
Jesus came to save us from the love of money.
தன்னை ஆசையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாத
from the love of the world.
உலகத்தின் ஆசையிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாத
following the fashions of the world.
இந்த உலகத்தின் வேஷத்தை பின்பற்றுவதிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாத
system.
உலக அமைப்பிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாத
value system.
இந்த உலகின் மதிப்பீடுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியாத
other things as more important in our life than what worldly people make important in their life.
உலகத்தார் தங்கள் வாழ்க்கையில் முக்கியம் என்று கருதுகிறார்களோ அதை காட்டிலும் வேற ஒன்றுதான் முக்கியம் என்பதை கற்றுக்கொடுக்க இயேசு
வந்தார். Save us from anger.
கோபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார்.
Save us from bitterness.
கசப்பிலிருந்து விடுதலையாக்க முடியாக
வந்தார். Save us from lusting with our eyes.
நம்முடைய கண்களினால் இச்சிக்கிறதில் விடுதலையாக்க முடியாக வந்தார்.
Save us from pride.
நம்மை பெருமையிலிருந்து விடுதலையாக்க முடியாக
வந்தார். Save us from jealousy.
பொறாமையிலிருந்து விடுதலையாக்க முடியாக வந்தார்.
Save us from the fear of Satan.
பிசாசினுடைய பயத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்.
Fear of black magic and witchcraft.
பில்லி சுனியம் செய்வதிலிருந்து விடுதலையாக்க முடியும்.
To save us from fighting with our husbands and wives.
புருஷனோடு மனைவியோடு கூட சண்டை போடுவதிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும்.
To save us from losing our temper.
நம்முடைய கோபப்படுவதிலிருந்து விடுதலையாக்க முடியாக.
To save us from selfishness.
சுயநலத்திலிருந்து நம்மை மீட்க முடியாக.
He has come to save us from every wretched thing that we inherited from our forefather Adam.
நம்முடைய மூதாதையராகிய ஆதாமிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட துர்பாக்கியமான அனைத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்க முடியாது.
Not just to leave us empty.
நம்மை வெறுமையாக விட்டுவிட்டு போவதற்காக அல்ல. இல்லை.
He wants to clean out the house and fill it with his nature.
அந்த வீட்டை சுத்தம் செய்து தம்முடைய தன்மையினாலே நம்மை நிறைக்கும்படியாக வந்தார்.
To replace our pride with his humility.
நம்முடைய பெருமையை அவருடைய தாழ்மையினால் நிரப்பும்படியாக வந்தார்.
To replace our self-centered nature with his nature which sought the glory of God the Father.
பிதாவுடைய மகிமையை தேடக்கூடியதான அந்த ஸ்பாவத்தை நம்முடைய சீரத்துக்கு பதிலாக வைக்க முடியாது வந்தார்.
To replace our bitterness with love for people.
நம்முடைய கசப்புக்கு பதிலாக ஜனங்களை நேசிக்கிற நேசத்தினாலே நிரப்ப வந்தார்.
To replace the seeking the honor of men but seeking the honor of God.
மனிதனுடைய கனத்தை தேடுவதை நீக்கிவிட்டு தேவனுடைய கனத்தை தேடுவதை வைக்க முடியாக.
To replace this pursuit of money with the pursuit of God's kingdom.
பணத்தை தேடுகிற அந்த காரியத்தை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அந்த விருப்பத்தை வைக்க முடியாது
வந்தார். To replace this pursuit of pleasure with the pursuit of holiness.
சிற்றின்பத்தை தேடுகிற அந்த காரியத்தை எடுத்து போட்டுவிட்டு தேவ பரிசுத்தத்தை நாடுகிற ஒரு காரியத்தை வைக்க வந்தார்.
Jesus is not asking you to do these things.
இயேசு இவைகளெல்லாம் செய்யந்தோ சொல்லவில்லை.
No.
இல்லை.
He says if you come to me I'll do these things in you.
நீ என்னிடத்திலே வந்தால் உன்னிலே இந்த கிரியைகள் அனைத்தையும் நான் செய்வேன் என்று சொல்கிறார்.
You are like pot like a clay in my hands. I am the potter.
நான் தான் குயவன். நீ என்னுடைய கரத்திலே நீ ஒரு களிமண்ணை போல இருக்கிறாய்.
You don't have to make this vessel.
நீயாகவே இந்த பாத்திரத்தை வணைய தேவையில்லை.
When I try to make you, don't resist me.
ஆனால் நான் இந்த பாத்திரத்தை வணையும் பொழுது நீ அதை எதிர்க்க வேண்டாம்.
When I tell you to give up something, give it up.
ஒன்றை விட்டுவிடு என்று சொல்லும்போது விட்டுவிடு.
Maybe like a hard stone in that clay, you got to throw it away.
அந்த களிமண்ணை பிசைந்து பார்க்கும் பொழுது இருக்கிற கடினமான கல்லை போல அதை தூக்கி எறிய வேண்டாம்.
That one stone can spoil the whole vessel.
அந்த ஒரு கல் போதும் அந்த முழு பாத்திரத்தையும் கெடுத்து விடும்.
You say, Lord, please let me keep that.
ஆண்டவரே, அதை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று நீ சொல்லலாம்.
It spoils the vessel.
அது பாத்திரத்தை கெடுக்கிறதே.
And the Lord cannot do anything more till you give that up.
நீ அதை விட்டுவிடு வரைக்கும் தேவன் ஒன்றையும் செய்ய முடியாது.
Maybe you are interested in marrying someone who doesn't love Jesus Christ.
இயேசு கிறிஸ்து நேசிக்காத ஒரு நபரை நீ திருமணம் செய்ய முடியாது என்று சொல்றீங்க. அதை விட்டுவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார்.
You don't want to give it up.
நீ விட்டுவிட மனம் இல்லையா?
Shows that you love that person more than Christ.
நீ கிறிஸ்துவை காட்டிலும் அந்த நபரை அதிகமாக நேசிக்கிறான் என்று
தான்
அர்த்தம். அது ஒரு கல்.
God says give it up.
அதை விட்டுவிடு என்று
சொல்கிறார். When you obey God,
நீ தேவனுக்கு
கீழ்ப்படியும் போது beautiful vessel he can make you into.
அவர் உன்னை அருமையான ஒரு பாத்திரமாக வணைய முடியும் என்று தெரியுமா?
God desires the very best for you.
தேவன் உனக்கென்று சிறந்த திட்டத்தை
வைத்திருக்கிறார். He never asks you to give up something that is good for you.
உனக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு காரியத்தை விட்டுவிட சொல்ல மாட்டார்.
Many of you are parents. What do you want your children to give up? You don't want them to give up something that's good for them. Habits that can destroy them. Friendships that can destroy them. Which sometimes they themselves don't understand. You know that a 16, 17 year old boy or girl sometimes doesn't understand what you understand as a 50 year old father. They think they know.
எல்லாமே தெரியும் என்று
நினைக்கிறார்கள். That's how a lot of young teenagers are nowadays.
இப்படித்தான் அநேக டீனேஜ் பிள்ளைகள் பையன்கள் அப்படி இருக்கிறார்கள்.
But you know they are wrong.
அதனால் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று
அறிவிக்கிறீர்கள். God sees a lot of things in your life which are destroying you.
உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற அநேக காரியங்களை தேவன் பார்க்கிறார்.
He will never ask you to give up anything which is good for you.
உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தை விட்டுவிட சொல்லுவதில்லை.
He wants you to give up things that are ruining your life.
உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய காரியங்களை தான் விட்டுவிட முடியாது.
The things he asks you to do are all things which are good for you.
உன்னை செய்ய முடியாது கேட்கிற ஒவ்வொரு காரியமும் உனக்கு நன்மைக்காகத்தான்.
Why do you ask your children to go to school regularly?
ஏன் ஒழுங்காக பள்ளிக்கு போக வேண்டும் என்று பிள்ளை கேட்கிறீர்கள்? அது அவர்களுக்கு நல்லது என்று உங்களுக்கு தெரியும்.
That's why when we obey God and give up everything that the Bible tells us to give up, our life will become glorious.
அதேதா நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து எதையெல்லாம் விட்டுவிட தேவன் சொல்கிறாரோ அதை விட்டுவிடும்போது நம்முடைய வாழ்க்கை மகிமுள்ள வாழ்க்கையாக மாற முடியும்.
The devil fool you by making you think that God is against you.
தேவன் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறார் என்று சாத்தான் மட்டும் உங்களுக்கு போய் சொல்லி
விட வேண்டாம். He wants to make you the happiest person on the earth.
இந்த பூமியிலே மிகவும் சந்தோஷமுள்ள ஒரு மனிதனாய் மாற்ற முடியாதான் தேவன் விரும்புகிறார்.
I have been a born again Christian for 45 years.
45 ஆண்டுகளாக நான் மனம் திரும்பின வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
I'll tell you something, my life has become more and more happy as I have obeyed God.
நான் தேவனுக்கு கீழ்ப்படிய என்னுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமுள்ளதாக மாறி
இருக்கிறது.
அது மகிமுள்ளதாக மாறி இருக்கிறது.
I can testify from my experience.
என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் அதை சொல்ல முடியும்.
God has always been on my side against the devil who wants to destroy my life.
என்னை கெடுக்கக்கூடிய பிசாசுக்கு எதிராகவே தேவன் எப்பொழுதும் இருக்கிறார்.
I want to say to you,
உங்களுக்கு நான் சொல்கிறேன்,
God is on your side against the devil.
பிசாசுக்கு விரோதமாக தேவன் உன் பக்கமாக இருக்கிறார்.
And everything he does and says is for your good.
அவர் சொல்லுகிற செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன்னுடைய நன்மைக்காக
தான். So now we want to pray to this wonderful God.
இந்த அற்புதமான தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க
போகிறோம். Wants to be your father.
உம்முடைய தகப்பனாக இருக்க விரும்புகிற தேவன்.
Open your heart. God, I want to be saved from sin.
ஆண்டவரே, நான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட
வேண்டும். From every habit that's destroying me.
என்னை கெடுக்கிற ஒவ்வொரு பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே.
I want to love you with all my heart.
என் முழு இதயத்தோடும் நேசிக்க
விரும்புகிறேன். I want Jesus Christ to come and be Lord of my life.
இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க வேண்டும்.
God can hear you.
ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பார்.
In your room if you pray right now.
உங்களுடைய அறையிலே உட்கார்ந்து இருக்கும்போது இப்பொழுதே நீ ஜெபிக்கலாம்.
Close your eyes.
இந்த கண்களை மூடி.
Say, Lord Jesus.
ஆண்டவராகிய இயேசுவே.
Come into my heart.
என் உள்ளத்திலே வாரும்
என்று. Lord of my life.
என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருங்கள் என்று கேளுங்கள்.
Your life can be completely new from this moment.
இந்த சனத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் வித்தியாசமாய் மாற
முடியும். If you are sincere.
நீ மட்டும் நேர்மையாய்
இருந்தால். Not if you just say those words.
வார்த்தைகளை சொல்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
If you are sincere.
உண்மையாய் சொன்னால்.
God bless you.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.